நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உண்ணுமுறை குறித்து விளக்குகிறார் சுந்தரானந்த சுவாமிகள்.
ஐயா வணக்கம்.
வணக்கம்.
பல்வேறுபட்ட சிறப்பான கருத்துக்களை நீங்க இதுவரைக்கும் எடுத்து சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து உணவு பத்தி. மனிதனோட வாழ்க்கையை எடுத்துட்டோம்னா சில பேர் சாப்பிடறதுக்காக வாழ்றாங்க, சில பேர் வாழ்றதுக்காக சாப்பிடுறாங்க, ரெண்டுமே இருந்துட்டு இருக்குது இல்லீங்களா. திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்கிறாருன்னா, மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அச்சது போற்றின். சொல்லுங்க, உணவு எதுக்காக சாப்பிடுறோம், ஏன் சாப்பிடுறோம்? அப்புறம் பழமொழி கூட உண்டு, ஒரு வேளை சாப்பிடுறோர் இப்படி, இரண்டு வேளை சாப்பிடுறோர் இப்படி அப்படின்ட்டு. உணவை எப்படி எடுத்துக்கணும்
அது பற்றி பேசுவோம். முழுவதும் நம்முடைய உடல் அமைப்பை, பாடி அனாட்டமி என்று சொல்லக்கூடியதை தெரிந்து கொண்டால் உணவு உண்ணுவது எப்படி என்று நமக்கு நம்முடைய பழக்கங்களிலே சரிப்படுத்திக் கொள்ள முடியும். திருமந்திரத்திலே உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் திறம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் என்று திருமந்திரத்திலே ஒரு பாடல் உண்டு. அதில் ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கு. ஊன் உடம்பு ஆலயம் என்று சொல்வார். இந்த ஆலயத்தை எப்படி சிறப்பாக வைத்து இருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியாத காரணத்தாலே நாம் அதை பேணுவது இல்லை. இதிலே மிக முக்கியமான பகுதியாக எடுத்துக்கொண்டால் அசிமிலேஷன் எலிமினேஷன் என்று சொல்லக்கூடிய மிக அவசியமானது. அதை தெரிந்து கொண்டால் அதன் பின்னர் இருக்கக்கூடிய அதனுடைய விளைவுகளை பற்றியாலும் தெரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும் என்ற காரணத்தாலே முதலிலே அசிமிலேஷன் என்றால் என்ன, எலிமினேஷன் என்றால் என்ன என்று சொல்ல இருக்கின்றோம். நாம் உண்ணுகின்ற உணவு, இந்த உண்ணுகின்ற உணவிலே கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடியதும், புரதம் என்று சொல்லக்கூடியதும், கொழுப்பு என்று சொல்லக்கூடியதும் இவையெல்லாம் கலந்து இருக்கிறது. இவையெல்லாம் இந்த அசிமிலேஷன் என்ற முறையிலே சரியான முறையிலே நாம் உட்கொண்டால் அது நமக்கு அதனுடைய விளைவுகளை எல்லாம் சரியான கொடுக்கும். இது நமக்கு சரியாக தெரியாத காரணத்தாலே தான் எப்படி உண்ண வேண்டும் என்பது தெரிவதில்லை. பொதுவாக இயற்கை மருத்துவத்தில் சொல்வார்கள், ஒரு கவளம், ஒரு கைப்பிடி நாம் எடுத்து வாயில் இட்டால் 24 முறை மென்று விழுங்க வேண்டும். உமிழ்நீரோடு நன்றாக கலக்கப்பட்டு கூழாக்கப்பட்டு உண்ணுகிற உணவுதான் நமக்கு அந்த கெலோரிஸ் என்று சொல்லக்கூடிய ஆற்றலை கொடுப்பதாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு திருமணமாகாததற்கு முன்பு 9 என்றும் அதன் பின்னர் 18 கவளம் என்றும் நம் முன்னோர்கள் இதை பகுத்திருக்கிறார்கள். அதாவது குறைவாக உண்ண வேண்டும், ஆற்றல் மிகுந்து இருப்பதற்கு இந்த உணவு தான் மிக மிக முக்கியமானது. உணவும் மூச்சும் மிக முக்கியமானது. ஆக உணவு உண்ணுவது எப்படி, அதனை அடுத்து நமக்கு எலிமினேஷன் என்று சொல்லக்கூடிய மிக அவசியமான பகுதி, அதை பற்றி நாம் தெரிவதில்லை. எலிமினேஷன் என்று சொன்னால் கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவது. இதிலே தான் நமக்கு பெரும்பாலான பிரச்சனை நம்ம என்று சொல்லுகிறோம் இல்லையா, ப்ராப்ளம் இதிலே தான் அதிகமாக இருக்கிறது. ஏன் என்று கேட்டால் அவுட்லெட் சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த உணவினுடைய தாக்கம் நமக்கு சரியான முறையிலே நம் உடலுக்கு கிடைக்க முடியும், அல்லது கெலோரிஃபிக் வேல்யூஸ் என்று சொல்லக்கூடியது. இது நமக்கு இந்த ஆனெக்ஸ் பற்றியே தெரிவதில்லை. அங்கேதான் 72,000 நரம்பு மண்டலம் துவக்கமாக இருக்கிறது என்று நம்முடைய வேதங்களிலேயும் சித்த மருத்துவத்திலேயும் சொல்லுகிறார்கள். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஸ்கை என்று சொல்லக்கூடியதிலே அந்த பயிற்சி, அதாவது மூலாதாரத்தினுடைய நரம்பு மண்டலத்தை இயக்குவது அஸ்வினி முத்திரை என்று ஒரு முத்திரையை கொடுத்து, இப்படி செய்தால் உடல் நலத்திற்கு சிறப்பாக இருக்கும், ஓஜஸ் மூச்சு அஸ்வினி முத்திரை என்று இந்த இரண்டும் செய்தாலே உடல் நலமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். பதஞ்சலி யோக சாஸ்திரத்தில் இவையெல்லாம் இருக்கிறது. ஆக நாம் சொன்னோம் அசிமிலேஷன் எலிமினேஷன் என்று சொல்வது, எப்படி உண்ண வேண்டும் என்பதே நமக்கு தெரிவதில்லை.
ஐயா அருமையா சொன்னீங்க, அசிமிலேஷன் அண்ட் எலிமினேஷன். 18 கவளம் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்க. பசித்து புசி அப்படின்னு பழமொழி இருக்குது. விலங்குகள் பாத்தீங்கன்னா பசிச்சாதான் சாப்பிடும். சிங்கம் புலி கூட அதுக்கு பசிச்சாதான் வந்து இறை தேடும், இல்லைன்னா அது பாட்டுக்கு படுத்திருக்கும். குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வயிறு நிறைஞ்ச உடனே துப்பிடுவாங்க, அதை வாந்தி எடுத்துருவாங்க, ஆனா அம்மா தான் கட்டாயப்படுத்தி கொடுப்பாங்க. ஆனா வளர்ந்த மனிதர்கள் நம்ம தான் அந்த உணவு பண்டன்கள் மேல உள்ள ஆசையினால டேஸ்டினால பசிக்குதோ இல்லையோ கண்ட நேரமும் சாப்பிடுவோம். ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறோம், சரி ஒரு டீ தானே அப்படின்னு குடிக்கிறோம், சும்மா சாப்பிடுங்க அப்படின்னா சாப்பிட்டுறோம். பசிக்குதோ இல்லையோ அப்படியே அடைச்சுக்கிட்டே போறோம். எப்படி சாப்பிடணும், சாப்பிடும் முறை அது சொல்லுங்களேன்.
சாப்பிடக்கூடிய முறையை நம்முடைய சித்த மருத்துவத்திலே சொல்லி இருக்கக்கூடியது மிகச் சிறப்பாக சொல்லி இருக்கிறார்கள். சைனாவில் இருக்கக்கூடிய அக்கு பஞ்சர் என்று சொல்லக்கூடியதிலேயும் கூட அவர்களும் இந்த முறையை வகுத்திருக்கிறார்கள். காலை உணவு 9 மணிக்குள்ளாக உண்ண வேண்டும். ஏன் என்று கேட்டால், 7 மணியிலிருந்து 9 மணி வரை இந்த எண்டஸ்டைன் பெருங்குடலுக்கு ஆற்றலானது அண்ட சக்தியிலிருந்து கிடைக்கிறது. அந்த காலத்தில் உண்ணுகிற உணவு தான் சிறப்பாக நம்முடைய வயிற்றுப்பகுதியிலே உட்கொள்ள முடியும் என்று சொல்கிறார். இந்த உணவு முறைகளை பகுத்தவர்கள் கலோரிஸ் என்று சொல்கிறார்கள், அமிலோ அமினங்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு நபர் சாதாரணமாக மொத்தமாக 21 அமிலோ அமிலங்கள் இருக்கிறது என்றும், அதிலே 8 வகையான அமிலோ அமினங்கள் தான் நம்மாலே ஜீரணிக்க முடியும், நம்மாலே எடுத்துக்கொள்ள முடியும் என்றும், மீதம் இருக்கக்கூடிய அமிலோ அமினங்கள் எல்லாம் அதாவது மிருகங்களிலே இருந்தும் மற்ற வகையிலே இருந்துதான் பெற முடியும். இவையெல்லாம் வளர்சிதை மாற்றத்திற்கு மிக அவசியமானது. ஆனால் நமக்கு இந்த வளர்சிதை மாற்றத்தாலே தான் உடலானது பாதுகாக்கப்படுகிறது என்பது நமக்கு தெரிவதில்லை. வளர்சிதை மாற்றம் அதனுடைய ரேஷியோ என்று சொல்லக்கூடியது சரியாக இருந்தால் உடல் நலம் சிறப்பாக இருக்கும். ஆக இந்த வளர்சிதை மாற்றத்தில் என்ன ஏற்படுகிறது என்பதே நமக்கு தெரிவதைகள் இல்லை. அதுவும் உண்ணுகிற பொருட்கள் எதை எதையெல்லாம் உண்ண வேண்டும் என்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு அடிப்படையான உணவு என்று சொன்னால், மனிதனுடைய தோற்றம் அதை ஃபர்க்டோஸ் என்று சொல்வார்கள், மனிதனுடைய அமைப்பே பழங்களை உண்ணுவதற்காகத்தான் வகுக்கப்பட்டதாக முன்னோர்கள் சொல்கிறார்கள். ஏன் என்று கேட்டால், குரங்கிலே இருந்துதான் வந்ததாக மனிதனை சொல்வார்கள். ஆக குரங்கு பழம் காய்கறிகளை மட்டுமே உண்ணுகிறது. ஆனால் நாம் பழம் ஒரு 15,000 ஆண்டு காலத்திற்கு முன்னர் இந்த மனிதன் சிறப்பான உயர்ந்த நிலையிலே இருந்தான், ஆற்றல் மிகுந்து இருந்தான். ஆனால் சமீப காலத்திலே இந்த உண்ணுகிற பழக்கமானது மாற்றப்பட்டது. குக்குடு ஃபுட் என்று சொல்லக்கூடியதும் பேக்கடு ஃபுட் என்று சொல்லக்கூடியது, இந்த அடுமனை பொருட்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்வதாலே அவைகளை மிகுந்து உண்ணுவதாலே உடல் நலக்கேடு ஏற்படுகிறது என்று தெரிந்து கொள்ள முடியும். இதில் விட்டமின்ஸ்கள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் பழங்களிலே தான் இருக்கிறது, காய்கறிகளில் இருக்கிறது, பழங்களில் இருக்கிறது. நம்முடைய எலிமினேஷன் ப்ராசஸ் என்று சொல்லக்கூடியதுக்கு அவசியமாக இருக்கக்கூடிய ஃபைபர் நார்ச்சத்து என்று சொல்லக்கூடியது அந்த பழங்களிலேயும் காய்கறிகளிலே தான் இருக்கிறது. ஆனால் இது அவசியம் என்பது நமக்கு தெரிவதில்லை. அதனாலே தான் சிக்கல், மலச்சிக்கல் ஏற்படுகிறது. மலச்சிக்கல் தான் வியாதிக்கு காரணம். அதாவது கான்ஸ்டிபேஷன் இஸ் த ரூட் காஸ்ட் ஆஃப் ஆல் டிசீஸ் என்று சொல்லுவோம். இப்படி இந்த சிக்கலை உண்டாக்கி கொண்டு நமக்கு வியாதி ஏற்பட்டது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த முறை சரியாக இருக்குமானால், அசிமிலேஷன் எலிமினேஷன் சரியாக இருக்குமானால் வியாதியே இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை.
அதாவது இன்புட்டுக்கு ஏத்த அவுட்புட் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா?
ஆமா ஆமா.
இப்ப உள்ள யங்ஸ்டர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா பெரும்பாலும் காலையில சாப்பிடறதே இல்லை. நீங்க சொன்னீங்க 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள வந்து அந்த சமயத்துல சாப்பிட்டாதான் உகந்தது அப்படின்ட்டு பெரும்பாலும் இன்றைய இளைஞர்கள் வந்து காலை உணவை வந்து தவிர்த்துட்டாங்க. அதை விட்டுட்டு ஜங்க் ஃபுட் என்று சொல்லக்கூடிய உணவைதான் வந்து சும்மா வயிறை நிறைச்சுக்கிறாங்க, எம்டி கேலரிஸ் வயிறை நிறைச்சுக்காங்க. இது வந்து அவங்களுக்கு அநேக வியாதிகளுக்கு பின்னால வழிவகுக்குது. ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், அந்த மாதிரி பிரஷர் எல்லாத்துக்குமே வழிவகுக்குது. எந்த வேளையில் சாப்பிடுவது உகந்தது, அதை பத்தி சொல்லுங்களேன்.
இது பற்றி மேலை நாட்டினுடைய தாக்கம் நம்முடைய மக்களுக்கு ஏற்பட்டு விட்டது. இதனாலே அவர்களே மேலை நாட்டாரே சொல்லுகிறார்கள் வியாதி ஏற்படுகிறது. அதிலேயும் இயற்கை உணவுகளைத்தான் உண்ண வேண்டும். இந்த ஃபெர்டிசைஸ் ஃபெர்டிலைசர் என்று சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கக்கூடாது என்று அவர் ஜெர்மனியிலே முழுக்குவதும் தடை செய்கிறார்கள். ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே விரும்பி உண்ணுவதெல்லாம் ஆர்கானிக் ஃபுட்ஸ், ஆர்கானிக் முறையிலே செய்த இயற்கை முறையிலே விளைவித்த பொருட்களைத்தான் உண்ணுகிறார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், இப்போ ஜங்க் ஃபுட்ஸ் என்று சொல்லக்கூடியதிலெல்லாம் அஜினமோட்டா என்று சொல்லக்கூடியதெல்லாம் கலப்பதாலே பல வியாதிகளுக்கு அவை காரணமாக இருக்கிறது. ரெசிடியூஸ் என்று சொல்வது. இந்த பொருட்களிலே எல்லாம் அந்த மருத்துவ மருந்துகளினுடைய தாக்கம், அதனுடைய பின் விளைவாக இருக்கக்கூடியது எல்லாம் இதிலே இருக்கிறது. அதை சரி செய்வது என்பது இயலாத காரியம். ஏன் என்று கேட்டால், டிடிடி என்று எடுத்துக்கொண்டால் டிடிடியினுடைய அதனுடைய இன்ஃபுளுவன்ஸ் பல ஆயிரம் வருடங்களுக்கும் அதை நீக்க முடியாது என்று சொல்கிறார்கள். சமீப காலத்தில் ஒரு ஸ்டடி எடுத்தபோது பிரஸ்ட் மில்க்லேயும் கூட டிடிடியினுடைய தாக்கம் இருந்ததை சொல்லுகிறார்கள். அப்படி டிடிடி போன்ற நச்சுப் பொருட்களை ஏற்பதாலே உடல் நலக்கேடு ஏற்படுகிறது. உடல் நலம் மட்டுமல்ல பல வியாதிகளுக்கு அதுவே உறுதுணையாக இருக்கிறது. இப்போ சமீபத்திலே அதிகமான நபர்கள் கேன்சர் என்று சொல்லக்கூடிய புற்றுநோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த புற்றுநோய்க்கு அடிப்படை காரணம் என்ன என்று கேட்டால், உணவு முறைதான் காரணம். அளவாக உண்ண வேண்டும், எப்படி உண்ண வேண்டும் என்பது தெரிவதில்லை. பழங்களை உண்ணுகிற போது பழத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், எந்த பழத்தை உண்ணபோதும் அரை மணி நேரத்திற்குள்ளாக ஜீரணம் ஏற்பட்டு வரும். ஜீரணம் ஏற்படுவது மட்டுமல்ல, கலோரிஸ் என்று சொல்லக்கூடிய அதற்காக அந்த செயலாக்கத்திற்கு மிக குறுகிய 100-150 கலோரி மட்டும் தேவைப்படுகிறது. ஆற்றல் மிகுந்திருக்கிறது, சுலபமாக நமக்கு ஜீரணிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் என்று சொல்லக்கூடியது அந்த பழங்களிலே தான் இருக்கிறது. உதாரணத்துக்கு பப்பாளி எடுத்துக்கொள்வோம். பப்பாளி ஏ விட்டமின் அதிகமாக இருக்கக்கூடிய பொருள். அதை அன்றாடம் உணவு முறைகளில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் பல வியாதிகளிலிருந்து தீர்க்க முடியும். சமீப காலத்தில் என்ன இதை பற்றி ஒரு நெட்டிலே டவுன்லோட் செய்து எடுத்து விஷயம் என்ன என்று கேட்டால், மார்பகை புற்றை தீர்க்கக்கூடிய அந்த தன்மை பப்பாளியில் இருக்கிறது. பாம்பைன் என்று சொல்லக்கூடியதெல்லாம் ஜீரண மண்டலத்தில் சிறப்பாக வேலை செய்வதற்கும், விட்டமின் ஏ கண் போன்ற பகுதிக்கு சிறப்பாக இருப்பதற்கும் இந்த பப்பாளி மிகச்சிறந்த உணவு. ஆனால் நாம் பப்பாளி உணவாக ஏற்றுக்கொள்வது கிடையாது.
பொதுவாக உணவு முறை பற்றி சொல்லும்போது ஒரு பழமொழி உண்டு, காலையில் வந்து தோட்டக்காரனை போல் சாப்பிட வேண்டும் எனவும், மதிய உணவு அரசனை போல் சாப்பிட வேண்டும் எனவும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா?
ஆமாம்.
அந்த அளவு அதை பத்தி சொல்லுங்க. அப்புறம் இரவு உணவு எத்தனை மணிக்கு முன்னால சாப்பிடுறது உகந்தது?
காலை உணவு எடுக்காமல் இருப்பதே தான் சிறப்பு. ஏன் என்று கேட்டால், ஒரு நேரம் உண்பான் யோகி என்றுதான் நம்முடைய மருத்துவ நூல் சொல்லும். ஆக காலையில உணவு எடுக்காமல் இருப்பது சிறப்பு. மதிய உணவு நீங்கள் சொன்னபடி மிக சிறப்பாக, கலோரிஸ் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்திருக்க வேண்டியதை அவசியம்தான். இப்போ ஒரு நாள் ஒன்றுக்கு சுமாராக 2700 கலோரி வேண்டும் என்று அக்ராய்டு சொல்கிறார். அதிலே நாம் உண்ணுகின்ற உணவிலே இந்த கலோரியானது சுலபமாக கிடைக்கிறது. ஆனால் அதற்கு மேலாகத்தான் நாம் இவை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உணவு இரவு எப்படி இருக்க வேண்டுமானால், உணவு உட்கொண்டு ஜீரணம் ஏற்பட்டு அதன் பின்பு நாம் உறக்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான். உறக்க நிலையில் இருக்கிற காலத்திலே உடலிலே எந்த வகையான ஆற்றலும் செயலாக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் முறை. அதுதான் சித்த மருத்துவில சொல்லும், இந்த ஜீர்ணிக்கப்பட்ட பின்பு உறங்க வேண்டும் என்று சொல்லுவது.
அப்புறம் சில பேர் பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது கோழி விழுங்கின மாதிரி அப்படியே அவசர அவசரமா விழுங்குவாங்க. இன்னும் சில பேர் ஆற அமர மெதுவா சாப்பிடுவாங்க. நொறுங்க தின்றால் 100 வயது வாழலாம். நொறுங்க அப்படிங்கறதுக்கு அர்த்தமே பாத்தீங்கன்னா நல்ல மென்னு உமிழ் நீரோட கலந்து சாப்பிடணும் அப்படிங்கறது தான். அந்த சாப்பிடுற முறை எப்படின்னு சொல்லுங்க.
பொதுவாக சாப்பிடுகிற போது உட்கார்ந்து சாப்பிட, அதாவது அர்த்த பத்மாசனம் என்று சொல்லக்கூடியதிலே அமர்ந்து கிழக்கு பார்த்து தான் சாப்பிட வேண்டும், வடக்கு பார்த்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது என்று நம்முடைய சித்த மருத்துவத்திலேயும் நம்முடைய முன்னோர்களும் சொல்லுகிறார்கள். இதிலே என்ன அதிகமான அதிலே பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது என்று சொன்னால், பத்மாசனம் அடிக்கிற போது இந்த மேத்த சரீரம் அமேத்த சரீரம் என்று சொல்வது, இடுப்பிற்கு கீழே ஆற்றலையெல்லாம் செயலாக்கம் செய்வதற்கு நாம் அமர்ந்திருக்கிற நிலையிலே அந்த ஆற்றலானது அவற்றுக்கு தேவைப்படாது. 50% நமக்கு வந்து பவர் கட் என்று சொல்கிற விளைவிலே அது இருக்கிறது. ஒன்று, முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும். வேறு எந்த வகையான சிந்தனையும் இல்லாமல் நாம் உணவிலேயே நம்முடைய எண்ணம் சிதைவு இல்லாமல் டிவி பார்த்து கொண்டு சாப்பிடுவதோ அல்லது வேறு ஏதோ நினைவு எண்ணங்களில் இருந்து சாப்பிடுவதோ கூடாது என்று சொல்கிறார். ஏன் என்று சொன்னால், இந்த உண்ணுகிற உணவு நமக்கு ஆற்றல் மிகுந்திருக்க வேண்டுமானால் அதோடு 2.5 கலந்து இந்த செயலை செய்கிற போதுதான் ஆற்றல் மிகுந்திருக்கும். இல்லை என்றால் அதிலே ஜீரண மண்டலத்தில் சிக்கல் ஏற்படுகிறது. என்ன என்று கேட்டால், இந்த உமிழ்நீர் கலப்பு இல்லை என்றால் கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடியதும் புரதம் என்று சொல்லக்கூடியதும் ஜீரண மண்டலத்தில் ஜீரணிக்க முடியாது. கொழுப்பை மட்டுமே ஜீரணிக்கக்கூடிய பொருள் அங்கே ஸ்பிளீன் என்று சொல்லக்கூடியதிலிருந்து பித்தநீர் உற்பத்தி ஆகிறது. அதனால் கொழுப்பைத்தான் ஜீரணிக்க முடியும், ஆனால் மற்ற இரண்டையும் ஜீரணிக்க இயலாது. ஆக உண்ணுகிற முறையை நாம் சரியாக கை கொள்ள வேண்டும். நம்முடைய ஆற்றலுக்கு அடிப்படையானது இந்த உணவு. அவற்றை நாம் சரிய செய்ய என்றால் மிக உணவு உட்கொள்ளுங்கிற முறையை நமக்கு தெரிவதில்லை. தெரிந்து கொண்டால் இந்த ஆற்றலை சிறப்பாக பயன்படுத்த முடியும்.
அப்புறம் நீர் அருந்துவது, அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அன்றாட வாழ்க்கையில தூங்கி எழுந்த உடனே பல் விளக்கிட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிக்க சொல்றாங்க. அப்புறம் சாப்பிடறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாலையும் சாப்பிட்ட அரை மணி நேரத்துக்கு அப்புறமும் இடையிலையும் நீர் இருந்த கூடாது அப்படின்ட்டு மருத்துவர்கள் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, உங்க உடம்புக்கு எப்படி ஏற்றதோ, இப்ப சில பேருக்கு சாப்பிடும் போது இடையில தண்ணி குடிப்பாங்க, அது உங்க உடம்புக்கு ஏத்துக்கிட்டுச்சுன்னா நீங்க அதே மாதிரி கூட குடிக்கலாம், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க.
ஆமா, நல்ல கருத்து. உணவே நீர் மிக அவசியமானது. என்ன என்று கேட்டால், நம்முடைய மண்டலங்கள் எல்லாம் இப்போ ஜீரண மண்டலம் வேலை செய்ய வேண்டுமானாலும் அல்லது இந்த காற்று மண்டலம் வேலை செய்ய வேண்டுமானாலும் எல்லா நிலைகளிலேயும் பார்த்தால் 78% நீராலே தான் இவைகள்லாம் நடக்கிறது. இரத்தத்திற்கு நீர் வேண்டி இருக்கிறது, சிறுநீருக்கு நீர் வேண்டி இருக்கிறது, உமிழ்நீருக்கு நீர் வேண்டியது இருக்கிறது, மலத்திலே மலக்குடலுக்கு நீர் வேண்டியது இருக்கிறது, வேர்வை என்று சொல்லக்கூடியது, இவை எல்லாம் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு அவசியமாக நீராலே தான் முடியும். ஆக அவசியமானது, அதை நாம் தெரிந்து கொள்ள இல்லை. அதனாலே தான் காலையில் எழுந்ததும் நீர் அருந்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதாவது கிட்னியில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ் என்று சொல்லக்கூடியதெல்லாம் சுத்தம் செய்ய வேண்டுமானால் நாம் எந்த பொருளையும் கழுவுகிற போதுதான் அதில் தூய்மை ஏற்படுகிறது என்று தெளிவாக எல்லோருக்கும் தெரியும். அப்படி நீரை நாம் உணவாகவே பயன்படுத்தலாம். ஏன் என்று கேட்டால், எல்லா நிலைகளிலேயும் நீர் இல்லை என்றால் செயலாக்கம் குறைந்துவிடும். டீஹைட்ரேஷன் என்று சொல்வது, அதனாலேயே இழப்பும் கூட ஏற்படும். வெயில் அதிகமாக நீங்கள் செல்லுகிற போது, நேற்று கூட ஒரு நபரிடம் பேசுகிற போது சொன்னோம், அவர் சதா காலமும் ஏர் கண்டிஷன் ரூமிலே இருக்கக்கூடியவர். ஒரு நாள் தன்னுடைய மிகுந்த ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு அவருடைய பழத்தோற்றத்தை பார்க்கிற போது பல மணி நேரம் வெயில் இருந்ததால் அடுத்த நாள் அவருக்கு சன்ஸ்ட்ரோக் வந்தது. சன்ஸ்ட்ரோக் என்பது தென்பகுதியில் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் இது கந்தர்வ கோட்டம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இது நடந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு காரணம் என்ன என்று கேட்டால், நமக்கு டீஹைட்ரேஷன் அது ஏற்பட்டது அவருக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நீர் தான் அவசியம் என்பது நமக்கு தெரிவதில்லை. நீரை நம்ம வந்து மிக 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 அதை பற்றி தெரிந்து கொண்டால் நீரே பல வியாதிகளை தீர்ப்பதற்கு அடிப்படையாக இருக்கும். ஜப்பானிலே ஒரு இதை நீர் பற்றி ஆராய்ச்சி செய்து தினமும் 1.25 லிட்டர் அவசியம் மனிதன் நீரை அருந்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். எப்படி நீர் அவசியமானது என்பது நமக்கு தெரிவதில்லை. நீர் நமக்கு மினரல் வாட்டர் என்று எண்ணிக்கொண்டு இப்போது எல்லாம் அதை அதிகமாக உட்கொண்டு இருக்கிறோம். அதில் மினரல் எதுவும் கிடையாது. ஆனால் பச்சையம் என்று சொல்லக்கூடிய முன்னோர் பழைய காலத்திலே நாம் கிணத்து நீரை உபயோகப்படுத்தினோம், அதில் பச்சையம் இருந்தது, பாசி என்று சொல்லக்கூடியது இருந்தது. அவையெல்லாம் பல வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருந்தது, குளோரோஃபில் என்று சொல்லக்கூடியது. இது மாதிரியான எண்ணம் நமக்கு இப்போது கிடையாது.
பழங்களை சாப்பிடக்கூடிய முறையை பற்றி சொல்லுங்களேன். என்ன, சாப்பிட்டுட்டு பழம் சாப்பிட்டா பழம் ஜீரணிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் தான் ஆகும், உடனே பசி வந்துருங்களா? அந்த பழங்களை சாப்பிடும் முறை,
பழங்களிலே மிக ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு இது அதிகமாக இருக்கக்கூடிய கொய்யாவில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் தெரிவதில்லை பழங்களிலே, எந்த பழங்களிலே நாம் அவையெல்லாம் எளிமையானதாக சாதாரணமாக நாம் கழித்து விடுகிறோம். அதே மாதிரி தான் பழங்கள் மட்டுமல்ல, தானியங்களிலேயும் ராகி போன்ற தானியங்களில் மிகவும் நாம் தேவையற்றது எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அவைகளிலே தான் மிக அதிகமான ஆற்றல் தரக்கூடிய சக்திகளும் டயபெட்டிக் என்று சொல்லக்கூடிய இவையெல்லாம் தீர்க்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது, தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த கொய்யா பழத்திலே ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொன்னோம், அதிகமாக இருக்கிறது, மற்ற எல்லா பழங்களை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, கால்சியம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய எலும்பிற்கு தேவையான சத்து கால்சியம். அந்த கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடியதும் இந்த கொய்யா இதிலே தான். அதே மாதிரி நாம் ராகி சொன்னோம். இந்த ராகியிலே என்னென்ன இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு தெரிவதில்லை. சுண்ணாம்பு சத்து ஒரு 100 கிராம் அளவில் இருக்கக்கூடிய ராகியில் எடுத்துட்டால் 340 இருக்கிறதாகவும், பொட்டாசியம் 400 இருப்பதாகவும், பாஸ்பரஸ் 358 இருப்பதாகவும், இப்படியெல்லாம் இது இரும்பு சத்து அதிகமாக தேவைப்படுகிறது மனிதனுக்கு. இந்த ஹீமோக்ளோபின் என்று சொல்லக்கூடியது அதிலே 4% இருப்பதும் இப்படி சிறப்பாக இருக்கக்கூடியது இந்த கேழ்வரகு. அதுக்கெல்லாம் மேலாக கேழ்வரகில் அமிலோபெக்டின் என்று சொல்லக்கூடியது அதிகமாக இருக்கிறது. இது செரிமானத்திற்கு மிக அவசியமானது. அது மட்டுமல்ல, கேழ்வரகில் குளுட்டாலின் என்று சொல்லக்கூடிய புரதம், இது கந்தகம் அமிலோ அமினங்கள் பாலிலே இருப்பதை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. பூர்த்தி அடையாத அன்சாச்சுரேட்டட் ஃபேட் என்று சொல்லக்கூடியதும், சாச்சுரேட்டட் ஃபேட் இது எல்லாம் மார்பு அடைப்பு வருவதை தடுப்பதற்கு உள்ளது. இதில் நமக்கு கரையாத செல்லுலோஸ் பெக்டின் என்று சொல்லக்கூடியதும், லிக்னின் செல்லுலோஸ் என்று சொல்லக்கூடியதும் இதில் அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் வெந்தயம் போன்ற பொருட்களிலே இருக்கிறது. ஆனால் நாம் இந்த எளிமையாக எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய கேழ்வரகு எல்லோருக்கும் மிகச்சிறப்பாக இருக்கு. அது மட்டுமல்ல, இது டயபெட்டிக் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு வியாதியில் இருக்கிறவர்கள் இதை அதிகமாக சாப்பிட வேண்டும். அவர்களுக்கு குளுக்கோஸ் என்று சொல்லக்கூடியதை சரியான விதத்தில் வைப்பதற்கு, அமிலோஸ் என்று சொல்லக்கூடியது இதிலே 15-16% இருக்கிறது, அமிலோபெக்டின் என்று சொல்லக்கூடியது 85% இருக்கிறதும், கரையும் சர்க்கரை 1:3 இருப்பதாகவும், இவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடியதை நம் உணவிலே தானியங்களிலே அரிசியை மட்டும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அரிசியிலே எந்த வகையான விட்டமின்ஸ் இருப்பதற்கு வாய்ப்பில்லாத நிலையை இப்போ சமீபத்தில் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். என்ன காரணம் என்று கேட்டால், அதிலே பிரான் என்று சொல்லக்கூடிய அரிசி தவிடு நீக்கப்பட்டதாலே, பி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய B1, B2, B5, B12 என்று B12 கிடையாது, ஆனாலும் இந்த பி காம்ப்ளெக்ஸ் இதில் இல்லை. பி காம்ப்ளெக்ஸ் தான் நமக்கு அவசியமானது. ரிப்போஃப்ளோவின் என்று சொல்லக்கூடியதெல்லாம் தவிடு நீக்கப்பட்டதாலே இதிலே வெறும் கார்போஹைட்ரேட் மட்டுமே இருக்கக்கூடியது. அதை உண்ணுவது சிறப்பு அல்ல என்று எண்ணுகிறோம்.
அதாவது ரிஃபைன்ட் ஐட்டம் எதுவுமே எடுத்துக்க கூடாது இல்லீங்களா? ரிஃபைன்ட் ஆட்டா, ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்ட் ரைஸ், எதுவும்
சரியான. காரணம் என்ன என்று கேட்டால், அவையெல்லாம் ரசாயனம் மூலம் பகுக்கப்படுகிறது. அப்படி ரசாயன பொருட்கள் எல்லாம் உட்செலுத்தப்படுகிற போது அதனுடைய தாக்கம் இருப்பது ஒன்று, எது தேவையோ அது நீக்கப்படுகிறது. அரிசியிலே எடுத்துக்கொண்டால் அந்த தவிடு நீப்பது மிகவும், கைக்குத்தல் அரிசியை உண்ணலாம். பழங்காலத்திலே கைக்குத்தல் அரிசி உண்டு கொண்டு இருந்தோம். இப்போதும் கூட இயற்கை வேளாண்மை முறையத்திலே கைக்குத்தல் அரிசியை உண்ணுகிறார்கள். அவர்களுக்கு இந்த பி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடியதெல்லாம் எளிமையாக கிடைக்கிறது. தவிடு நீக்கப்பட்டது உபயோகமே இல்லை உடலுக்கு.
ஐயா, அப்புறம் தானியங்களை பத்தி அழகா சொன்னீங்க. அப்புறம் கீரை வகைகளை எடுத்துட்டா என்ன சொல்றாங்கன்னா, பச்சையா இருக்கக்கூடிய கீரையை எடுக்காதீங்க, ஏன்னா அது வந்து பெஸ்டிசைட் தெளிக்கப்பட்டு பூச்சி எதுவுமே இல்லாம சுத்தமா இருக்கும். அதாவது அங்கங்க அரிப்பு உள்ள கீரையை பயன்படுத்துங்க. சின்ன சின்ன ஓட்டை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து பூச்சி சாப்பிட்டதுக்கு அடையாளம். அது அந்த மாதிரி கீரை தான் வந்து உங்களுக்கு உண்மையான சத்தை அளிக்கக்கூடிய கீரை அப்படின்றாங்க. இது உண்மைங்களா?
சரியான கேள்வி. இப்போ நமக்கு உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்க கூடியது ஃபெர்டிலைசர், ஃபெர்டிசைட்ஸ். ஆக இந்த பூச்சி அரிப்பு ஃபெர்டிசைட்ஸ் இல்லாத காரணத்தாலே தான் பூச்சி அரிப்பு ஏற்பட்டு அங்கங்கே ஓட்டை இருப்பது பார்க்கலாம் இலைகளில். இது அந்த மருந்து தெளிப்பு இல்லாததற்கு ஒரு அடையாளம். மருந்து தெளித்தால் அந்த இலையிலே அதனுடைய ரெசிடியூ என்று சொல்லக்கூடிய உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடியது இருக்கிறது. கட்டாயமாக அவசியமாக நாம் இலைகளையும் தழைகளையும், கிரீன்ஸ் என்று சொல்லக்கூடியவை தான், பச்சியம்தான் நமக்கு உடல் நலத்திற்கு குளோரோஃபில் என்று சொல்லுவோம். இது உடல் நலத்துக்கு அவசியம் தேவையானது. இதை நாம் உண்ண வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு கிடையாது கீரைகளிலே. கீரைகளிலே பல அரிய சத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த சத்துக்கள் எல்லாம் வேறு எந்த பொருட்களிலேயும் கிடையாது, கீரைகளிலே தான் இருக்கிறது. அதிலிருந்து ஃபைபர் என்று சொல்லக்கூடியது மிக அதிகமாக இருப்பது கீரை தான். பல கீரைகள் சில வியாதிகளை குணப்படுத்துவது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவோம், புரோங்கைல் ஆஸ்மா என்று சொன்னால் அவற்றெல்லாம் தூதுவளை என்று சொல்லக்கூடிய கீரை சரிப்படுத்தும். ஆடாதோடை, தூதுவளை, முசுமுசுக்கை, கண்டங்கத்திரி, கரிசாலை, தூதுவளை, இவையெல்லாம் நமக்கு எளிமையான பச்சையத்தில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது.
அப்புறம் அறுசுவை எடுத்துட்டோம்னா எந்தெந்த சுவை மிகுந்தா உடலுக்கு கேடு விளைவிக்கும்? ஏன்னா எல்லாமே வந்து சமமாக தான் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து வசதி கருதி சில சுவையை மட்டும்தான் இப்போ உள்ள வாழ்க்கையில் வந்து அதிகமாக உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம். அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய சுவையினால் ஏற்படும் தீமைகள், சில சுவைகளை நம்ம யூஸ் பண்ணாமலே இருக்கிறோம் இல்லையா, அதனாலும் ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றி சொல்லுங்களேன்.
அறுசுவையில் நமக்கு தெரிந்ததாக சொன்னால் இனிப்பை தான் சொல்லுவோம். இந்த இனிப்பும் சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ், மானோசாக்டோஸ், டைசாக்டோஸ், பாலிசாக்டோஸ் இப்படி சொல்லுவார்கள். இதிலே வெள்ளை சர்க்கரை என்பது நமக்கு எந்த வகையிலும் ஆற்றல் கொடுப்பது இல்லை, சுவை மட்டுமே தான். ஆனால் அதைத்தான் நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். கரும்பு சர்க்கரை அதிலே அந்த ரசாயன பொருட்கள் எல்லாம் கலப்பு இல்லாமல் இருந்தால் மிகச் சிறந்தது. அதற்கு மேலாக பனை மரத்தில் இருந்து தென்னை மரத்தில் இருந்து பனை வெல்லமோ அல்லது தென்னையோ கருப்பட்டி என்று சொல்வார்கள். அவைகளில் மினரல்ஸ் இருக்கிறது, விட்டமின்ஸ் இருக்கிறது, இனிப்பு இருக்கிறது. ஆனால் இவைகளிலே நாம் சொன்ன கரும்பிலேயே கரும்பு சாறை எடுத்து அதை பதப்படுத்தி சர்க்கரையாக செய்கிறார்கள். ஆனால் அதிலே இந்த விட்டமின்ஸ் என்று சொல்லக்கூடியது எதுவும் இல்லை. அது உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கூடியது. ஏன் என்று கேட்டால் இந்த நீரிழிவு வியாதிக்கு காரணமாக இருப்பது அதுதான். அதிகமாக மீது உணவு மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று வள்ளுவம் சொல்லுவதிலிருந்து ஆகாறு அளவற்றதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை என்று சொல்லும் முறையிலே நாம் இந்த இனிப்பை மட்டுமே உட்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஐந்து பூதத்தினுடைய தன்மைகளும் இருக்கக்கூடிய இந்த அறுசுவை, இந்த அறுசுவையிலே ஆகாய தன்மை இருக்கக்கூடியது கசப்பு. தொகுப்பும் கசப்பும் நரம்பு மண்டலம் சிறப்பாக வேலை செய்ய வேண்டுமால் அதற்கு தொகுப்பு வேண்டும். ஆகாய ஈத்தர் ஃபேக்டர் என்று சொல்வார்கள், ஆகாயத்தன்மை இருக்க வேண்டுமானால் அதற்கு கசப்பு தான் தேவை. ஆனால் கசப்பை நாம் உட்கொள்வதே கிடையாது. இப்போ பாவக்காயோ அல்லது சுண்டைக்காயோ, சுண்டைக்காயெல்லாம் சொன்னால் 12.6% அயன் கண்டென்ட் இருப்பது, மிக அதிகமாக அயன் கண்டு இருக்கக்கூடிய அயன் சதவீதம், இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடியது சுண்டைக்காய், சுண்டை வற்றல். ஆனால் உப்பிட்டு அதை கெடுத்து விடுகிறோம். அவை உபயோகப்படுத்தினால் நமக்கு இரத்த சோகையிலிருந்து நிவாரணம் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கரிசாலை என்று சொல்லக்கூடியது இரத்த சோகையை நிவர்த்திக்க கூடியது. நமக்கு மெமரி பிளஸ் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ண அலைகளை சிறப்பாக இருப்பதற்கு, நினைவாற்றல் சிறப்பாக இருப்பதற்கு வல்லாறு என்று சொல்வார்கள். வல்லாறு மிகச் சிறப்பாக இருக்கிறது. தூதுவழியும் அதே மாதிரி தான் செயலாற்றும். அந்த மெமரி என்று சொல்லக்கூடிய நினைவாற்றலை சிறப்பு செய்வதற்கு இந்த கீரைகளிலே தான் அந்த சத்து மிகுந்திருக்கிறது.
தானியங்களை பற்றி சொன்னீங்க, கீரை வகைகளை சொன்னீங்க, பழங்களை சொன்னீங்க. இப்போ பூமிக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகள் இருக்குது இல்லையா, அது வந்து சிலர் வாய்வு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கிழங்கு வகைகளை பற்றி சொல்லுங்கள்.
கிழங்குகளை சொல்ல வேண்டுமானால் ஒரு கிழங்கை தவிர மற்ற கிழங்கு உட்கொள்ளக்கூடாது என்று சொல்வார்கள். ஒன்று கருணைக்கிழங்கு மட்டும். ஏன் என்று கேட்டால் நிலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய கிழங்கு வகைகளிலே ஈத்தர் ஃபேக்டர் என்று சொல்லக்கூடியது 1+ என்றுதான் சொல்வார்கள். ஆக இந்த ஆகாயத்தன்மை இல்லவே இல்லை கீழே இருக்கும் நிலத்திற்கு கீழே இருக்கக்கூடியது. நிலத்திலிருந்து மேலே இருக்கக்கூடிய பொருட்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு மேலே உயரம் அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த ஈத்தர் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய ஆகாயத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்படித்தான் தென்னையும் பனையும் மிக உயர்ந்தது. அப்படி பழங்களே எல்லா பழங்களையும் சன் குக்குடு ஃபுட் என்று சொல்வார்கள். சூரியனாலே சமைக்கப்பட்ட உணவு என்று சொல்லுவது இந்த பழங்களை. நமக்கு மிக மிக அவசியமானது விட்டமின் டி என்று சொல்லக்கூடியது. இந்த விட்டமின் டி மட்டுமல்லாமல் பல மினரல்ஸ் இருக்கக்கூடிய இந்த பழங்களை உட்கொண்டாலே மிகச் சிறப்பாக உடல் நலத்தை பேண முடியும். பழ உணவு தான் மனிதனுக்கு அவசியமானது. பல வியாதிகளை குணப்படுத்துறதுக்கு பழங்களே போதும் என்று இயற்கை வைத்திய வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு இதற்கு 1000 வருஷத்துக்கு முன்பாக இது பற்றியெல்லாம் ஸ்டடி எடுத்த அன்பர்கள் எல்லாம் பழங்களை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போது திராட்சை உண்ணுவது சிறப்பாக இல்லை. ஆனால் இந்த இயற்கை மருத்துவத்தை பற்றி எழுதிய ஒரு அன்பர், அவர் முதலிலே இராணுவத்திலே பணி செய்தவர். இராணுவத்திலே அவருக்கு பல வியாதிகள் இருக்கிறது என்று அவரை ஒதுக்கிவிட்டார்கள். அதன் பின்னர் அவர் 1 ஆண்டு காலம் வெறும் திராட்சை மட்டுமே உட்கொண்டிருந்தார். இந்த திராட்சை மட்டுமே உட்கொண்ட காரணத்தாலே என்னென்ன வியாதிகள் அந்த இராணுவத்தில் சொன்னார்களோ அந்த வியாதிகள் அனைத்தும் நீக்கப்பட்டு மறுபடியும் அவரையே இராணுவத்திற்கு எடுத்துக்கொண்டார்கள் என்பது ஒரு பெரிய ஸ்டடி கேஸ் இருக்கிறது பார்ப்போம். அப்படி இப்போது
கருப்பு திராட்சையா பச்சை
பச்சை திராட்சை கருப்பு திராட்சை எல்லாமே ஒன்றுதான் ஒன்றுதான். ஆனால் திராட்சை மிக அதிகமாக இருக்கக்கூடிய திறன் சூரிய சக்தி ஆற்றல் எடுத்து வைத்திருப்பது கருப்பு திராட்சை. சோலார் பவர் அட்ராக்ஷன் அப்சார்ப்ஷன் பவர் அதிகமாக இருக்கக்கூடியது கருப்பு. ஆனால் திராட்சைக்கு மிகச்சிறந்த பலன் இருக்கிறது. இப்போதும் கூட நீங்கள் உலர்ந்த திராட்சையை சாப்பிடுகிற போது பல வியாதிகளில் இருந்து விடுபட முடியும் என்று நம்முடைய இந்த ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள்.
சரிங்க. அப்புறம் இந்த காண்டிமெண்ட்ஸ் ஸ்பைசஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய பட்டை கிராம்பு ஏலம் எல்லாம் இருக்குது. வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளில் வந்து இதெல்லாம் அதிகமாக சேர்ப்பாங்க, சோம்பு பட்டை கிராம்பு. அது உண்மையிலே வந்து ஜீரணத்துக்கு வந்து வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆமாம் ஆமாம், ஜீரணத்துக்கு வழிவகுக்கக்கூடியதுதான் ஸ்பைசஸ் என்று சொல்லக்கூடியது. வாசனை திரவங்கள் மட்டுமல்ல, இப்போ ஒன்று சொல்லுவோம், அவைகளிலே ஆல் ஸ்பைசஸ் எல்லாமே உணவுகளே சிறப்பானது தான். சீரகம், சீர் அகம் என்று அகம் என்று சொன்னால் உடலில், உடலை சரியாக வைத்திருப்பது சீரகம். சீரகத்தை தண்ணீரில் இட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் இந்த இன்ஃபெக்ஷன் வாட்டரில் தண்ணீரில் இருக்கக்கூடிய தூய்மை கேட்டை நிவாரணம் செய்வதற்காக அவங்க அந்த சீரகத்தை உபயோகப்படுத்துகிறார்கள். சீரகம் மிகச் சிறந்தது. கொத்தமல்லி பித்தம் என்று சொல்லக்கூடியதை சமப்படுத்தக்கூடிய தன்மை கொத்தமல்லியில் இருக்கிறது. ஆக அதுவும் உடல் நலத்துக்கு சிறப்பானது. அதே மாதிரி வாசனை திரவங்கள் இப்போ மிளகு என்று சொல்லி எடுத்துக்கொண்டீர்களானால் வாத பித்த சிலேத்தம் என்று சொல்லக்கூடிய முக்குணங்களையும் தீர்க்கக்கூடிய திறன், டாக்ஸின் என்று சொல்லக்கூடிய விஷயத்தையும் கூட நிவாரணம் செய்யக்கூடிய தன்மை. 10 மிளகு இருந்தால் எதிர் வீட்டிலேயும் உண்ணலாம் என்று சொல்லுவார்கள் சித்த மருத்துவர்கள். அப்படி இந்த மிளகு மிக உயர்ந்தது. வாத பித்த சிலேத்தம் என்று சொல்லக்கூடிய முக்குணங்களையும் இதில் எது மிகினும் குறையினும் நோய் செய்யும் வள்ளுவும் சொல்லும், அப்படி மிளகு மிக உயர்ந்தது. ஆனால் இவற்றெல்லாம் எதுவாக இருந்தாலும் ஆகார அளவற்றதாயினும் கேடில்லை என்ற நிலையிலே அளவாக பயன்படுத்த வேண்டும். மிகுந்து போகிற போது அந்த குடலிலே உபாதை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
அருமையா சொன்னீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா 2 வேளை 3 வேளை 4 வேளை சாப்பிடுறோம். எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும்ங்கிறது தெரியாமலே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா உணவு முறை எப்படி கடைபிடிக்கப்படணும் அப்படிங்கறத ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம்.
இதுவரை உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உண்ணும் முறை பற்றி விளக்கினார் சுந்தரானந்த சுவாமிகள். கேட்டறிந்தவர் என் கோமா.
நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் கடிதம் எழுத வேண்டிய முகவரி: விரிவாக்க கல்வி இயக்குநர், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055.